අනුයෝජ්‍ය කාර්ක සභා සභාපතිතුමනි, මේ අයවැය සමස්තයක් හැටියට අපි ගත්තහම එතවසෙන්ම බොහොම වගකීමකින් වගවීමකින් ඉදිරිය බලාගෙන ජනප්‍රියතාවයක් ලබාගන්න පරමාත්‍යය පදනං කරගන්නෙම නැතුව ඉදිරි අනාගතය බල්ල ශක්තිමත් ආර්ථිකයක් මේ රටට හඳුන්වාදීමේ අයවැයක් හැටියට අපි ඇත්ත වශයෙන්ම විග්‍රහ කරන්න පුළුවන්. මංගල සමරවීර ඇමතුමාට අපි සුවපතන්න ඕනේ එවැනි අයක් ඉදිරිපත් කරන්න ආත්ම ශක්තියක් තිබීම පිළිබඳ. එතුමා ජනප්‍රියතාවයක් බලාගෙන අයවැය හැදුවනං අර අඩුකරපු අත්‍යවශ්‍ය භාණ්ඩවල ඒ අඩුකරපු මිල තමයි ඉස්සල්ලාම අයවැයෙන් කියවන්න අප්පුඩියක් ගහගන්න. හැබැයි එතුමා එහෙම දේශපාලඥයෙක් නෙවෙයි කියන එක අපි හොඳටම දන්නවා. හොඳ ප්‍රායෝගිකව හිතන ප්‍රායෝගිකව වැඩ කරන හොඳ අත්දැකීම් තියෙන දීර්ඝ කාලයක් දේශපාලනය ඉඳලා ඒ අත්දැකීම් ලබාගෙන කටයුතු කරන ඇමතිවරයෙක් නිසා තමයි එතුමාට මුදල් ඇමතිකමක් දුන්නේ. එනිසා ඇත්ත වශයෙන්ම අපිට විශ්වාසයක් ඇති කරගන්න පුළුවන් දේශපාලනයේ ඉදිරියට යන්න නැත්තං තමන්ගේ ජනප්‍රියතාවය වැඩි කරගන්න කටයුතු නොකරන ඇමතිවරයෙක් හැටියට මේ අයවැය ක්‍රියාත්මක කිරීමේදීත් එතුමා ඒ පසුබිම කරලා මන් දන්නවා එතුමා මේ වෙනකොටත් අයවැයම යෝජනා කරලා තියෙනවා. වෙනම කණ්ඩායමක් පත් කරලා ඒ නිරන්තර අධීක්ෂණය කරන්න එතුමා ඒ වගකීම බාර අරන් තියෙනවා. මොකද අපි පහුගිය අයවැය පිළිබඳ ඇත්ත වශයෙන්ම අපි කතා කරනකොට මං කියන්නේ පහුගිය කිව්වම අයවැය ගණනාවක් ගත්තත් අපි දැකලා තියෙන දෙයක් තමයි යෝජනා කරන හැම දෙයක්ම ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. ඒ ක්‍රියාත්මක කිරීම විවිධ අමාත්‍යංශවලට බාර දෙනකොටත් ඇත්ත වශයෙන්ම ඒවා ක්‍රියාත්මක කිරීමේ අඩුපාඩු තියෙනවා. ඉතින් එතුමා ඒ දීර්ඝ දේශපාලන අත්දැකීම් පදනම් කරගෙන එතුමා යෝජනා කළා තියෙනවා මේ අයවැය ක්‍රියාත්මක කිරීම පිළිබඳව විශේෂ අධීක්ෂණයක් කළා. නිතර නිතර සමාලෝචන ඒ පිළිබඳව කරලා අඩුපාඩු හරිගස්සගෙන ජනතාවට පොරොන්දු වුණු දේවල් හරියට ක්‍රියාත්මක කරන්න එතුමා නායකත්වය දෙනවා කියන මම හිතන්නේ ඒකත් හොඳ ලක්ෂණයක් කියන එක විශේෂයෙන්ම සඳහන් කරන්න කැමතියි. ඊටවසෙම්ම මේ අයවැය තවදුරට විග්‍රහ කරනකොට අපි දකිනවා ආර්ථික මූලධර්ම ශක්තිමත් කරන්න ප්‍රමුඛත්වය දීලා තියෙනවා කියලා. ආර්ථිකයක් ගොඩනගන්න බෑ, කඩිනම් ආර්ථික වර්ධනයක් ලබා ගන්න බෑ, තිරසාර සංවර්ධන ගමන යන්න බෑ ආර්ථික මූලධර්ම ශක්තිමත් නොකළොත්. එතකොට එතුමා විශේෂයෙන්ම අවධානය යොමු කරලා තියෙනවා අයවැය පරතරය පාලනය කරන්න. අයවැය පරතරය පාලනය කිරීම තමයි අයවැයක් හදනකොට තියෙන ලොකුම අභියෝගය. මොකද වියදම් තියනවා කරන්න, ඒ වගේම ආදායම ලබා ගන්න ඕනේ ඒ වියදම් දරන්න පුළුවන් වෙන විදිහට. ආදායම් ලබා ගන්නකොට බදු වැඩි කරන්න සිද්ධ වෙනවා. එතකොට ඒවා විපක්ෂයේ ඉන්න උදවිය විශේෂයෙන්ම විවේචනයේ ලක් කරනවා, ජනතාවගේ බඩට පහරක් ගහන්නයි මේ කටයුතු කරන්න කියලා. හැබැයි ඒක කරන්න සිද්ධ වෙනවා. වියදම් පියවන්න ඕනේ. එතන මුදල් අච්චු ගහලා ඒ වේදම් පියවන්න බෑ. මුදල් අච්චු ගහලා වේදම් පියවුවොත් උද්දමණයට යන මාර්ගයේ කෙටි වෙනවා, උද්දමනයක් ඇති වෙනවා. ඉතින් මේ අයවැය උත්සාහ කරන්නේ ආර්ථික මූලධර්ම ශක්තිමත් කරලා හොඳ ආර්ථික පදනමක් ඇති කරලා ඒ හරහා ඒ අවශ්‍ය කඩිනම් ආර්ථික සංවර්ධනය, කඩිනම් ආර්ථික වර්ධනය, තිරසාර සංවර්ධන ගමන සම්පූර්ණ කරන්න. ඒතකොට අයවැය පරතරය පාලනය කිරීමේ ඒකේ ප්‍රමුඛස්ථානයක් හැටියට අපිට සලකන්න පුළුවන්. ඉතින් එතුමා අත වශයෙන්ම යෝජනා කළා තියෙනවා මේ වර්ෂයට වඩා ලබන වර්ෂයේ අයවැය පරතරය අඩු කරන්න කටයුතු කරන්න. දැන් එතනදී එතුමා තවත් හොඳ මූලධර්මයක් ෆන්ඩමෙන්ටල් එකනොමික් ප්‍රතිපත්තිය මූලධර්මයක් එතුමා හඳුන්ලා දීලා තියෙනවා. ආදායම් බඩු ඍජු ආදායම් බඩු වැඩි කිරීමේ යෝජනාව එක්ක වක්‍රව පනවන ඒ බඩු අඩු කිරීමේ වැඩපිළිවෙලකට යන්නේ. එතුමා යෝජනා කරනවා දැනට තියෙන 60/40 දැන්ට 80/20ක් තියෙනවා. ඒ කියන්නේ වක්‍ර බදු 80ක් ඍජු බදු වලින් එන ආදායම 20%. එතුමා යෝජනා කරන්නේ ඒක 60/40ක් කරන්න. එතකොට ඒක තමයි ඇත්ත වශයෙන්ම අපි කළ යුත්තේ. එතකොට ඇත්ත වශයෙන්ම ජනතාවට ඒ ඉදිනෙදා ජීවිතයේ ගත කරනකොට පැටවෙන ඒ බදුත් ඇත්ත වශයෙන්ම අඩු වෙනවා. උද්ධමනයටත් ඒක හොඳ විසඳුමක්. මොකද අද අපි දන්නවා ආදායම් බදු ගෙවන සීමිත ප්‍රමාණය අපේ රටේ අද ඉන්නේ. මොකද අපේ රටේ පිට මේ දියුණු රටවල් එක්ක සංසන්දනය කරලා බැලුවම අපේ රටේ ආදායම් බදු ගෙවන ප්‍රවණතාවයක් සංස්කෘතියක් අපිට ස්ථාපිත කරන්න බැරි වෙලා තියෙනවා. දැන් මම දන්නවා පිරිරටවල් වල ඇත්ත වශයෙන්ම ආදායම් බදු නොගෙවන අය පිළිබඳව සමාජය පිළිකුල් කරලා ඒ අයව සමාජ කොන් කිරීමකට ලක් වෙනවා. සමාජ පිළිගැනීමක් ඒ අයට ලැබෙන්නේ නැහැ. දැන් අපේ රටේ මොකද්ද කරන්නේ? අපේ රටේ අපි හොඳ කවුන්ටන්ට්ස්ලට ඒ ගණකාධිකාරවරුන්ට ඒ අවශ්‍ය ඒ මුදල දීලා අපි කොහොම හරි හොයාගන්නවා කොහොමද මේ ආදායම් බදු වලින් අපි ගැලවෙන්නේ කියලා. ඉතින් ඒ අයත් දක්ෂයි ඇත්ත වශයෙන්ම. ඒ අයත් ඒ අවශ්‍ය ලූප් පෝල්ස් අඳුනගෙන ඒ හිටස් හඳුනගෙන ඒ අය ආදායම් බදු නොගෙවෙන තත්ත්වයකට උපදෙස් දෙනවා. ඉතින් මේක ඇත්ත වශයෙන්ම වැරදි. අපි ඒ ආදායම් බදු ගෙවන සංස්කෘතියකට අපි යන්න ඕනේ. ඒක සමාජ වගකීමක්. එතකොට ඒ හරහා ඇත්ත වශයෙන්ම ඒ ආදායම් බදු ඍජු ආදායම් බදු වැඩි කිරීමෙන් ජනතාවටත් බරක් නොවන විදිහට ගෙවිය යුතු මුදල හරියට ලබාගෙන ඒ අයවැය පරතරය සීමා කිරීමේ නැත්නම් පාලනය කිරීමේ හොඳ වැඩපිළිවෙලකට යන්න පුළුවන්. ඉතින් මංගල සම්රිවිර ඇමතුමා ඇත්ත වශයෙන් මේ වගේ දේවල් ටිකක් දක්ෂයි. මොකද එතුමා යෝජනා ගෙනහම නිකන් ඉන්නේ නැහැ. ඒක කැම්පේන් එකකුත් එතුමා ගෙනියනවා. ඉතින් ඔබතුමා දන්නවනේ මම මොකද්ද කියන්නේ කියලා. ඒ නිසා එතුමා බොහොම දක්ෂ විදිහට මං හිතන්නේ මේ සංස්කෘතිය ඇති කිරීමේ වැඩපිළිවෙලත් එක්ක තමයි මං හිතන්නේ එතුමාගේ පරමාර්ථය ඉදිරි වර්ෂ කීපයේදී 20/20 වෙනකොට අපිට අර එතුමා බලාපොරොත්තු වෙන අපි බලාපොරොත්තු වෙන 60/60 ඒ ආදායම් වැඩපිළිවෙලට, ඒ කියන්නේ ඍජු බදු 60%කින් ආදායමක් ලැබෙනවා, ඒ වගේම වක්‍ර බදු වලින් 40%ක ආදායමක් ලැබෙන වැඩපිළිවෙලක් එතුමා කරන්නත් මේ අයවැය පරතරය පාලනය කිරීමට අඩංගු කරලා තියෙනවා කියන එක මම විශේෂයෙන් සඳහන් කරන්න කැමතියි. ඒ වගේම අපේ රජය සමත් වෙලා තියෙනවා ජාත්‍යන්තරයේ අපිට නොතිබුණු සහයෝගයක් ලබා ගන්න. ඒක ඇත්ත වශයෙන්ම මේ රජය මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් අගමැතිතුමා සමග පිහිටලා තියෙන මේ සම්මුතිවාදී රජය ලබාගත්ත සුවිශේෂ ජයග්‍රහණයක් හැටියට අපිට විග්‍රහ කරන්න පුළුවන්. එතකොට අපි තවත් ආර්ථික මූලධර්මයක් ඒ හරහා ශක්තිමත් කරන්න දැන් වැඩපිළිවෙල පටන් ගන්න තියෙනවා. ඒ තමයි විදේශ සංචිතය. විදේශ සංචිතය අපි ඍජු ආයෝජන ක්‍රමවේද හරහා අපිට ආධාර දෙන රටවල් දැන් වැඩි වෙලා තියෙනවා. ණය නෙවෙයි ආධාර පවා දෙන්න දැන් අපිට 7-5ක් නොදුන්න රටවල්. බටහිර ලෝකයේ ප්‍රබල ආර්ථික ශක්තියක් තියෙන රටවල් අද ඉදිරිපත් වෙලා තියෙනවා. එතකොට මේ හරහා අපිට විදේශ සංචිතය තව දුරට වැඩි කරන්න පුළුවන් නම් ඇත්ත වශයෙන්ම ඒකත් කඩිනම් ආර්ථික වර්ධනයට විශාල රුකුලක් වෙනවා. තිරසාර සංවර්ධන ගමනට යන විශාල රුකුලක් වෙනවා. විදේශ සංචිතය වැඩි වෙනවා කියන්නේ පොලි අනුපාතය අඩු කිරීමේ හොඳම ක්‍රමවේදයකට අපි යනවා. මනි සප්ලයි එක වැඩි වෙනවා කියන්නේ අනිත් පැත්තෙන් පොලි අනුපාතය අඩු වෙනවා. පොලි අනුපාතය අඩු වෙනවා කියන්නේ ආයෝජනයට විශාල රුකුලක්. ඒක විදේශ ආයෝජකයන් නෙවෙයි මම කතා කරන්නේ, විශේෂයෙන්ම දේශීය ආයෝජකයන්ට. එතකොට අඩු පොලි අනුපාතයකට මුදල් අරගෙන මේ රටේ තවත් රැකියා සපයන අපනයන ශේස්ත්‍රයට හොඳ තරංකාරීත්වයකින් මුහුණ දෙන්න පුළුවන්, නිෂ්පාදනය කරන්න පුළුවන් බාණ්ඩ නිෂ්පාදනය කිරීමේ වැඩපිළිවෙලකට යන්න පුළුවන්. එතකොට ඉන්වෙස්ට්මන්ට් වැඩි වෙනවා කියන්නේ, ආයෝජන වැඩි වෙනවා කියන්නේ ඇත්ත වශයෙන්ම රැකියා සැපීමේ ක්‍රමවේදය සාර්ථක වෙනවා. මෙහෙමයි ඇත්ත වශයෙන්ම ඒ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒ වගේම එතුමා තවත් හොඳ ආර්ථික මූලධර්මයක් පිළිබඳ කතා කරලා තියෙනවා. ඒ තමයි ඇත්ත වශයෙන්ම විදේශ ආයෝජනය වැඩි කරන ගමන් අපනයන ශේස්ත්‍රය මුල් කරගෙන කඩිනම් අපනයන වර්ධනයකට යෑමේ වැඩපිළිවෙල සාර්ථක කරගන්න. එතුමා කුඩා ව්‍යවසායකයන් අඳුනගෙන ඒ තුළ ඉන්න කාන්තාවන්ට විශේෂයෙන් අවධානය යොමු කරලා අඩු පොලියකට සහන පොලියකට ණයදීම හරහා එතුමා බලාපොරොත්තු වෙනවා ඒ ව්‍යාපාරිකයන් ශක්තිමත් කරලා, දේශීය ව්‍යාපාරිකයන් ශක්තිමත් කරලා අපනයන ශේස්ත්‍රය මීටත් වඩා ශක්තිමත් කිරීමේ වැඩපිළිවෙලකට යන්න. එතකොට මේ වැඩපිළිවෙල නිසා මෙතුමාගේ දූරදර්ශී යෝජනා මාලාව නිසා ඒ වගේම ඒ නිරන්තරයෙන්ම කරන්න ඉදිරිපත් වෙලා තියෙන අධීක්ෂණ කටයුතු නිසා මම හිතන්නේ අපේ ඉලක්කවලට මේ ලබන වර්ෂයේ අග වෙනකොට යන්න පුළුවන් වෙනවා. ඒව පිළිබඳ තමයි ඇත්ත වශයෙන්ම අයවැයක් තියෙනකොට කතා කළ යුත්තේ. මේ මඩ ගැහිම නෙවෙයි, විපක්ෂයේ සතු වගකීමක් තමයි මේ අවුරුද්දේ අයවැය මෙතෙක් වෙනකොට මොනතරම් ක්‍රියාත්මක කරන්න රජයක් ඉදිරිපත් වෙලා තියෙනවද, සමත් වෙලා තියෙනවද, ඒකේ අඩුපාඩු මොකද්ද, ඒ අඩුපාඩු හරිගස්සන්න වැඩපිළිවෙලක් තියෙනවද, මේ ආදි දේවල් තමයි කතා කරන්න ඕනේ. අපි දන්නවා දියුණු රටවල් වල තියෙන පර්ෆෝමන්ස් ක්‍රයිටීරියා කියලා වැඩපිළිවෙලක්. ඒකත් මං හිතන්නේ අපේ මුදල් ඇමතුමා හිතේ තියාගෙන තමයි අර අධීක්ෂණ කටයුතු නිරන්තරයෙන්ම කරන්න කොමිටුවක් පත් කරලා තියෙන්නේ. හැම ඉන්පුට් එකකටම, හැම මුදලකටම අවුට්පුට් එකක් තියෙන්න ඕනේ. අවුට්පුට් එකක් තියෙන්න ඕනේ. ඒ කියන්නේ අපිට ඔය ඉකොනොමෙට්‍රික් මොඩල් සරහා අපිට ඇත්ත වශයෙන්ම බොහොම ලේසියෙන් ගණනය කරන්න පුළුවන් අපි වේදම් කරන මුදලට මොන වගේ ප්‍රතිලාභයක් එනවද කියලා, මොන වගේ අවුට්පුට් එකක් එනවද කියලා. ඉතින් මේ වගේ වැඩපිළිවෙලක් එක්ක තමයි ඇත්ත වශයෙන්ම අපි යන්න ඕනේ. අයවැය විවාදයකදී එවැනි දේවල් තමයි කතා කරන්න ඕනේ. දැන් විදේශ ආයෝජනය වැඩි කරන්න යන ගමනේදී අර මං කලින් කිව්වාගේ ජාත්‍යන්තර සහයෝගය විශාල වශයෙන් අපිට ලැබෙන අවස්ථාවකදී මේ රටේ සාමාන්‍ය ජනතාවට අපිට විශ්වාසයක් ඇති කරන්න හැකියාවක් තියෙනවා. කලින් තිබුණු රජයට වඩා මේ රජයට හැකියාවක් තියෙනවා කියලා ජනතාව බලාපොරොත්තු වෙන ඒ සංවර්ධනය මේ රට ලබා දෙන්න. දැන් උදාහරණයක් හැටියට බොහොම කෙටි කාලයක් තුලදී මේ රජයේ බලයට ආවට පස්සේ අපි සමත් වුණානේ GSP Plus එක අපහු දිනාගන්න. දැන් ඇඟලුම් ශේස්ත්‍රයේ පමණක් නෙවෙයි වෙනත් ශේස්ත්‍ර දැන් සූදානම් වෙනවා ඒකෙන් රටට ප්‍රතිලාභයක් ලබා ගන්න. අපිට ලැබෙන විදේශ විනිමය වැඩි වෙනවා. තවත් අපිට අපේ දේශීය කර්මාන්තකරුවන්ව ශක්තිමත් කරන්න පුළුවන් නම් ඒකෙන් රැකියා තවත් බිහි වෙනවා. ඒ වාසිය යන්නේ ජනතාවට, වෙන කාටවත් නෙවෙයි. එතකොට මේ GSP Plus සහනය අපි ලබා ගන්න සමත් වුණා. අපෙන් ඒක ගත්තා, ෆැක්ටරි ගණනාවක් වැහුවා. ඒ නිසා අපේ දේශීය ව්‍යාපාරිකයන්ට බිස්නස් කරන්න පසුබිමක් තිබ්බේ නැහැ. යුරෝපයට අපනයනය කරන්න බැරි වුණා, විදේශ විනිමය අඩු වුණා. දැයක නැවතවරක් හරිගස්සන්න අපිට අවස්ථාව ලැබිලා තියෙනවා. ඒක අපි ලැබපු සුවිශේෂ ජයග්‍රහණයක්. ඊළඟට මේ මාළු පිටරටේම දීවර තහංචි අපිට බොහොම ඉක්මනින් ඉවත් කරන්නත් අපිට සහයෝගය ලබා දුන්නා. මොකද මේ රජය ගැන අද විශ්වාසයක් ඇති වෙලා තියෙනවා ජාත්‍යන්තරේ. මේ 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 රජයට දේශපාලන උමනාවක් තියෙනවා කියන එක ජාත්‍යන්තරේ පිළි අරන් තියෙනවා. දූෂණය නැති කරන්න, වගවීමකින් කටයුතු කරන්න, විනිවිදභාවයකින් කටයුතු කරන්න, මේ සියල්ල තමයි අද ඇත්ත වශයෙන්ම ආයෝජනයටත් අලුත් මූලධර්ම වෙන්නේ, නැත්නම් ආයෝජනයට අලුත් නිර්ණායක වෙන්නේ. අද රටක ආර්ථිකයක් දිහා පමණක් නෙවෙයි බලන්නේ, ඒගොල්ලෝ බලනවා ඒ විදේශ ආයෝජනය ගේනකොට විදේශ ආයෝජනය ආරක්ෂා කරගන්න පුළුවන්ද කියලා. විනිවිදභාවයකින් වැඩ කරනවද, යහපාලනයක් තියනවද, යහපත් පාලන ක්‍රමවේද ක්‍රියාත්මක වෙනවද, මේවා බලලා තමයි ආයෝජනය අද මේ වගේ රටවල් දෙන්නේ. මොකද අද විශාල තරඟයක් තියෙනවා ජාත්‍යන්තරේ. අද දකුණු ආසියාව ගත්තහම හැම රටක්ම එදා වගේ නෙවෙයි. අද හැම රටක්ම විරුද්ධ ආර්ථික ක්‍රමය වරඳගෙන ඒ වැඩපිළිවෙල හරහා විදේශ ආයෝජනය ගේන්නේ රටවල් වලට තරංකාරීත්වයකින් වැඩපිළිවෙල් පටන් අරන් තියෙනවා. එතකොට අපි ඊටත් වඩා තරංකාරීත්වයක් ලබා ගන්නකොට මේ වගේ නිර්ණායකයක් සමග තමයි මේ ගමන යන්න ඕනේ කියන එක මම විශේෂයෙන් සඳහන් කරන්න කැමතියි. දැන් බලන්න හම්බන්තොට වරාය ගැන අපි කතා කරනකොට හම්බන්තොට වරාය හැදුවා සම්පූර්ණ කරේ නැහැ. දොමකර දෙකයි එතන තියෙන්නේ. අත වශයෙන්ම හම්බන්තොට වරාය සම්පූර්ණ ක්‍රියාත්මක තත්ත්වයකට ගේන්න තව ඇමරිකන් ඩොලර් මිලියන 600ක් අවශ්‍යයි වහම ආයෝජනය කරන්න. එතකොට තමයි ඒක ෆුලි ඔපරේෂනල් වෙන්නේ, නැත්තම් සම්පූර්ණයෙන්ම ක්‍රියාත්මක වෙන්නේ. දැන් නැව්වාවේ 12යි ගිය අවුරුද්දේ, ඊට කලින් අවුරුද්ද ආවේ 10යි. ඉතින් විශාල මුදලක් අපි වේදම් කරා ඒක හදන්න. ඉතින් ඒ ණය ඇත්ත වශයෙන්ම පැටවුනේ භාණ්ඩාගාරයෙන් නෙමෙයි, මෙතුමාට නෙමෙයි. ඒ ණය පැටවුනේ ශ්‍රී ලංකා වරාය අධිකාරියට. අපිට ගෙවන්න සිද්ධ වුණේ. ඉතින් අපිට ඇත්ත වශයෙන්ම ඒ ණය උගලෙන් බේරෙන්න සිද්ධ වුණා. මොකද ඒ ණය ගෙවන්න බැරි තත්ත්වයක් ඇති වුණා. 20/22 වෙනකොට ඒ ණය ගෙවීමේ චාට් එක දිහා බැලුවම රුපියල් බිලියන 18ක් අපි ගෙවන්න ඕනේ ණය පමණක් පියවන්න. එතකොට රුපියල් බිලියන 18ක් වරායේ ලාභයක් ලබන්න බෑ. ඒ තියෙන අද තියෙන තත්ත්වය මත එතකොට වරාය අධිකාරිය වහන්න සිද්ධ වෙනවා. ඉතින් මේ සියල්ලක්ම සලකලා තමයි අපි ඒ ආයෝජනය ගන්න ගත්තේ. දැන් ඊයේ මම කැබිනට් පත්‍රිකාවක් ඉදිරිපත් කරා. ඒ කැබිනට් පත්‍රිකාවෙන් මම ඇත්ත වශයෙන්ම සමත් වුණා. කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතියක් මට ලැබුණා, සමත් වුණා. හම්බන්තොට වරායේ ගිවිසුමේ කලින් තිබ්බේ ඇත්ත වශයෙන්ම ඒ ක්‍රියාත්මක දිනය සම්පූර්ණ කරනකොට අපි හෑන්ඩ් ඕවර් එක කරනකොට 10%යි සල්ලි එන්නේ. ඒ බිලියන 1.12 ඇමරිකන් ඩොලර් 10%යි මුදල් එන්නේ. අගමැතිතුමයි මමයි තව ඇමතිවරු දෙන්නේ තුන්දෙනෙක් අපි කතා කරලා ඉවරලා මුදල් ඇමතිතුමත් සමග අපි කිව්වා අපි ඉල්ලමු මේගොල්ලන්ගෙන් ඒ ක්‍රියාත්මක දිනේට 10%ක් නෙමෙයි 30%ක් අපිට දෙන්න කියලා. අපි ඒත් එක්ක සාකච්ඡා කළා. සාකච්ඡා කළා මුදල් ඇමතිතුමාට විශේෂයෙන් මේ මුදල ගෙන්න ගත්තාම එතුමාගේ ඒ භාණ්ඩාගාරයේ තියෙන ඒකාබද්ධ මුදලේ ඒ ශක්තිය වැඩි වෙනවා. ඒක තවත් ආර්ථික මූලධර්මයක් ශක්තිමත් කිරීමක්. ඒ හරහා අපි අර බලාපොරොත්තු වෙන ගමන අපිට යන්න පුළුවන් පහසුවෙන්. ඒ නිසා අපි සාකච්ඡා කළා, අපි සමත් වුණා. අපි සමත් වුණා ඇත්ත වශයෙන්ම මේ ඒ අය එකඟ වුණා ක්‍රියාත්මක දිනයට 30%ක් මුදල් අපිට දෙන්න. එතකොට අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඇත්ත වශයෙන්ම දෙසැම්බර් පළවෙනි සතිය වෙනකොට ඒ ක්‍රියාත්මක දිනේ ක්‍රියාත්මක කරන්න. තව තව පොඩි දේවල් තියෙනවා අපිට කරන්න. හැබැයි ක්‍රියාත්මක දිනේ වෙනකොට 30%ක් මුදල් වෙනවා. ඒ ක්‍රියාත්මක දිනයෙන් පස්සේ මාසයක් ඇතුළත තව 10%ක් අපිට ලැබෙනවා. ඊළඟට ක්‍රියාත්මක දිනේ ඉඳලා මාස 6 වෙනකොට ඒ සම්පූර්ණ මුදල් අපිට ලැබෙනවා. ඒක අපි ලබපු සුවිශේෂ ජයග්‍රහණයක්. ඊයේ මම කැබිනට් පත්‍රිකාව ඉදිරිපත් කරා. ඒ අවබෝධතා ගිවිසුම සංශෝධනය කරන්න කැබිනට් අනුමැතිය ලබා ගන්න. දැන් කැබිනට් අනුමැතිය ලැබුණා. එතකොට අපි අපිට ඕන වෙලාවක සංශෝධනය කරන්න පුළුවන් අයිති අපි ලබා ගත්තා වගේම පළමුවෙන්ම ගත්ත පියවර තමයි බොහොම සුබවාදී තත්වයක් රටේ ආර්ථිකයට ලබා ගන්න අපි කටයුතු කරන්න සමත් වීම. ඒ නිසා මේ වගේ අපිට පහසුවෙන් ඇත්ත වශයෙන්ම මේ ආර්ථිකය හසුරුවන්න ජාත්‍යන්තර ප්‍රජාවෙන් සහයෝගය ලැබෙන පටන් ගන්න තියෙනවා. චීනය කියන්නේ ඇත්ත වශයෙන්ම අපේ කල්යාණ මිත්‍රයෙක්. චීනය අපේ හොඳ කාලෙටත් හිටියා නරක කාලෙටත් හිටියා. චීනය අපි කවදාවත් අපිට අමතක කරන්න බෑ. හැබැයි ඒ වගේම අපිට බටහිර ලෝකයේත් එක්ක අපේ තිබුණු සම්බන්ධතා වැඩි දියුණු කරන්න අපි කටයුතු කළ යුතුයි. විශේෂයෙන්ම අපේ අසල්වැසි රට ඉන්දියාවත් එක්ක විශේෂයෙන් අපි සම්බන්ධතා වැඩි දියුණු කරන්න අපි කටයුතු කරන්න ඕනේ. ඉතින් මේ විදිහට අපි යන ගමනකදී ඇත්ත වශයෙන්ම රටේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්න බොහොම පහසුවෙන් අපිට අවස්ථා ලැබෙනවා කියන එක විශේෂයෙන් සඳහන් කරන්න කැමතියි. මට තියෙනවා පොඩි ප්‍රශ්නයක් අපේ නියෝජ්‍ය කාර්ක සභාපතිතුමනි මේ අයවැය එක යෝජනාවක් පිළිබඳ. මේ අයවැයේ යෝජනා කරලා තියෙනවා මංගල සමරවීර ඇමතුමා 1992 ඉඳලා වරාය ඇමතිවරු ඉදිරිපත් කරපු ගැසට් පත්‍රයක් සංශෝධනය කරලා විදේශ නැව් සමාගම්වලට ඉඩ අවස්ථා දෙන්න 100%ක් මේ රටේ ඒ නැව් වලට ඒ සපයන භාණ්ඩ සපයන ඒ භාණ්ඩ ප්‍රවාහනය කරන්න ඉදිරිපත් වෙන ඒ නැව් ඒජන්තවරු ඒ වගේම ලොජිස්ටික්ස් ඒ ඒජන්තවරු ෆ්‍රේට් ෆෝවර්ඩර්ස්ලා වගේ අයට දැනට සීමාවක් තියෙනවා විදේශ ආයෝජනයට 40%යි ඉඩ අවස්ථා දීලා තියෙන මේ ගැසට් පත්‍රයේ හරහා. එතන මංගල සමරවීර ඇමතුමා යෝජනා කරනවා මේ 140 වෙනුවට 100%ක් මේ අයට අවස්ථාව දෙන්න කියලා. එතන 100%ක් මේ විදේශ නැව් සමාගම් වලට ඉඩ අවස්ථා දෙනකොට මංගල සමරවීර ඇමතුමා විශ්වාස කරනවා මේ අය අපි බලාපොරොත්තු වෙන අර ලොජිස්ටික් හබ් එක නැත්තම් මැරිටයිම් හබ් එක ශක්තිමත් කරන්න මේ අය ඇවිල්ලා ආයෝජනය කරලා කටයුතු කරයි කියලා. දැන් මේ දැනට මේ 160 දීලා තියෙන්නේ දේශීය ව්‍යාපාරිකයන්ට. මේ දේශීය ව්‍යාපාරිකයෝ 500කට වඩා ඉන්නවා. එතකොට මේ දේශීය ව්‍යාපාරිකයෝ ඇමරිකන් ඩොලර් මිලියන 800ක බිස්නස් එකේ ඉන්නේ. මේ අපනයන ආනයන වටිනාකම නෙවෙයි මම මේ කියන්නේ. ඒගොල්ලන්ගේ රෙවනිව් එක. ඒ 500 රෙවනිව් එක. එතකොට මේ මුදල් ඇත්ත වශයෙන්ම ලංකාවේ නතර වෙන මුදල්. මේ මුදල් යන්නේ නැහැ ආපහු පිටරට. මේ මිලියන 800 මෙහි ආයෝජනය වෙනවා. ඒ ඒ ව්‍යාපාරිකයෝ ගණනාවක්. අවුරුදු ගණනාවක් තිස්සේ ඒ උපයන මුදල් පිටරට ගෙනියන්නේ නැතුව මේ රටේ තැන්පත් කරලා මේ රටේ ආයෝජනයක් කරන්න කටයුතු කරලා තියෙනවා. 12,000ක් මේ ක්ෂේත්‍රයේ වැඩ කරනවා. ඍජුව 12,000යි. වක්‍රව 100,000ක් කිට්ටු වෙන්න ඇත්ත වශයෙන්ම ආදායම් මාර්ග ලබා ගන්නවා මේ ව්‍යාපාරයේ හරහා. එතකොට මම කියන්නේ මේකයි. මම කියන්නේ මංගල සමරවීර ඇමතුමාට හරි. අපි ඇත්ත වශයෙන්ම දකින්නේ නැහැ මේක එකපාර්ශ්වයෙන් ව්‍යුත්ත කරොත් මේ අය මුදල් අරන් ඇවිල්ලා මෙහි ආයෝජනය කරලා මීටත් වඩා ඒ ඒ ක්ෂේත්‍රය වැඩි දියුණුවට ලක් කරලා අපේ ඉලක්කයට යන්න මේ අය උදව් කරයි කියලා. මොකද ඇත්ත වශයෙන්ම ෂිපින් ඉන්ඩස්ට්‍රි එක මේ වෙනකොට ඩීරෙගුලේට් කරලා ඉවරයි. ඒජන්ට්ස්ලා විතරයි අර 160ක අයිතිය තියාගන්න ගැසට් පත්‍රයකින් ඒ ඉඩ අවස්ථා දීලා තියෙන්නේ. ඒකයි ඩීරෙගුලේට් කරන්න තියෙන්නේ. ෂිපින් ඉන්ඩස්ට්‍රි එක නෙවෙයි. මොකද ඔය මර්ස්ක් වගේ ලොකු ලෝකයේ තියෙන ලොකුම නැව් සමාගම මේ වෙනකොටත් ඇත්ත වශයෙන්ම කොළඹ වරායට ඇවිල්ලා SAGT පර්යන්තේ විශාල මුදලක් ආයෝජනය කරලා ඒ අය ලාභ ලබනවා. ඉතින් ඒ අයට කිසිම තහංචියක් නැහැ මෙහෙට ඇවිල්ලා ආයෝජනය කරන්න. මම කියන්නේ මේකයි. මම කියන්නේ මංගල සමරවීර ඇමතුමාට දැන් ඊයේ ඇත්ත වශයෙන්ම මේ කට්ටිය නියෝජිත පිරිසක් ගිහිල්ලා ජනාධිපතිතුමාව හම්බුණා. අධිකාරු ජනාධිපතිතුමත් එක්ක පැයක් විතර කතා කරලා ඒ අයගේ පැත්ත ඒ අය ඇත්ත වශයෙන්ම ජනාධිපතිතුමාට ඉදිරිපත් කරා. ජනාධිපතිතුමා බාරගත්ත මංගල සමරවීර ඇමතුමත් එක්ක කතා කරා. මංගල සමරවීර ඇමතුමා මේ වෙනකොටත් මේ අයට සිකුරාදා එතුමාව හම් වෙන්නේ ඉඩ අවස්ථාව ලබා දීලා තුන. ඒක හොඳයි. එතකොට අපි කියන්නේ මේකයි. අපි කියන්නේ දැන් මම අපි කිව්වහම මේ මේ වරාය නාවික කටයුතු ඇමතිවරයා පමණක් නෙමෙයි මෙතන නැගිල්ල කතා කරන්නේ. ඊයේ කැබිනට් මණ්ඩලයෙන් පස්සේ ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් කැබිනට් ඇමතිවරු 14ම රැස් වුණා. රැස් වෙලා අපේ මේ පැත්තේ මේ සම්මුතිවාදී රජයේ වාඩි වෙලා ඉන්න රාජ්‍ය ඇමතිවරු, නියෝජ්‍ය ඇමතිවරු, මන්ත්‍රීවරු සියල්ලක්ම ඒ කාමරේ ඉඳලා ඒකමතිකව තීරණයක් ගත්තා. මේ යෝජනාව ක්‍රියාත්මක කරනවා නම් එහෙනම් අපි තහංචියක් අපි දාන්න ඕනේ, ප්‍රී ක්වොලිෆිකේෂන් එකක් නැත්නම් අපි කියන්න ඕනේ අඩුගානෙන් ඇමරිකන් ඩොලර් මිලියන 100ක්වත් ඒ අය ගේන්න ඕනේ කියලා 100%ක් ඒ අයට මේ වැඩේ කරගෙන යන්න ඉඩ අවස්ථාව ලබා දෙන්න. ඒක මම හිතන්නේ සාධාරණයි. මොකද මේ තර්කයේ පදනම වෙලා තියෙන්නේ ඒකනේ. මේ තර්කයේ පදනම වෙලා තියෙන්නේ මේගොල්ලන්ට ඉඩ අවස්ථාව දුන්නොත් මේගොල්ලෝ ඇවිල්ලා ආයෝජනය කරයි කියලා. හරි. එතකොට ඒගොල්ලෝ පෙන්වන්න ඕනේ මේ වගේ ආයෝජනයක් මේගොල්ලෝ කරන්න සූදානම් කියලා. ඇමරිකන් ඩොලර් මිලියන 100ක් මම හිතන්නේ සාධාරණයි. මොකද ඔය මාස්ක් වගේ අය මෙඩිටරේනියන් ෂිපින් කම්පනි වගේ සමාගම් ලෝකේ එක ලෝකේ දෙක මේ අයට රුපියල් මිලියන ඩොලර් මිලියන 100ක් කියන්නේ කජ්ජක්. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. එතකොට මම අද මේ ස්ථාවරයේ ඉදිරිපත් කරන්නේ සියලුම කැබිනට් ඇමතිවරුන්ගෙත් මේ පැත්තේ වාඩි වෙලා ඉන්න සියලුම දෙනාගේ ස්ථාවරයේ හැටියට කියන එක මම නියෝජ්‍ය කාර්ක සභාපතිතුමනි මම කියන්න කැමතියි. අපි සියලුම දෙනාගේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂේ මම කියන්නේ මේ පැත්තේ වාඩි වෙලා ඉන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂේ. නෑ ඔබතුමාලා මේ මම දන්නේ අවසානයේ මොකද්ද කරන්න යන්නේ කියලා. හැබැයි අපිට මේක අවශ්‍යයි. අපිට බෑ මේ විදේශ ව්‍යාපාරිකයන්ම ගෙදර යවන්න. අපිට බෑ එයාගේ බිස්නස් වහන්න කටයුතු කරන්න. හරිද? දේශීය ව්‍යාපාරිකයන්ගේ බිස්නස් වහන්න කටයුතු කරන්න බෑ. අපිටත් ගමට යන්න සිද්ධ වෙනවනේ. අපි ගිහිල්ලා අපි කැබිනට් මණ්ඩලයේ තත්ත්ව වශයෙන්ම නියෝජ්‍ය කාර්ක සභාපතිතුමනි අපි නිකන් වාඩි වෙලා ඉන්නේ නැහැ. අපි නොයෙකුත් අවස්ථාවලදී එක්සත් ජාතික පක්ෂයෙන් ගේන කැබිනට් පත්‍රිකා පිළිබඳ අපි තර්ක කළා. අපි ඒවා නවත්තන්නත් කටයුතු කරන්න ජයග්‍රහණ ලබාගෙන තියෙනවා. මේ 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 එකපද්දේ ඉන්න සමහරක් අය හිතන්නේ අපි මේ ගොළු වගේ එතන ගිහිලා වාඩි වෙලා හැම දෙයකටම අපි අත උස්සනවා කියලා. අපි එහෙම කරන්නේ නැහැ. ඇත්ත වශයෙන්ම හොඳ අවබෝධයක් තියෙන, හොඳ පළපුරුද්දක් තියෙන, හොඳ ඥානයක් තියෙන නායකයෝ දෙන්නෙක් ඉන්නවා මේ සම්මුතිවාදී රජේ. ඒ අය ඇත්ත වශයෙන් මේ අවශ්‍ය නම්ශීලිභාවය පෙන්ලා මැද තැනකට බොහෝ අවස්ථාවලදී එනවා. හැබැයි අපි කවදාක්වත් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ප්‍රතිපත්ති පාවා දෙන්නේ නැහැ. මම ඒක බොහොම පැහැදිලිව කියන්න කැමති. අපි හැම වෙලේම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ප්‍රතිපත්ති වලට සටන් කරලා තියෙනවා. මේ අවස්ථාවේදීත් මේ දේශීය ව්‍යාපාරිකයෝ පිළිබඳව අපි ඒ සටන ආරම්භ කරලා තියෙනවා. අපි ප්‍රාර්ථනා කරනවා මංගල සමරවීර ඇමතුමා ඇත්ත වශයෙන්ම හොඳ නම්ශීලිභාවයක් දරන අර කෙටි පටු අදහස් පදනම් කරගෙන වැඩ කරන කෙනෙක් නෙවෙයි, ක්‍රියාත්මක වෙන කෙනෙක් නෙවෙයි. එතුමා ව්‍යුත්පව හිතනවා. අර ඉංග්‍රීසියෙන් කියනවනේ not a parochial person but a person who sees the larger picture කියලා. එතකොට දැන් එතුමා ඒ අයව දැන් හම් වෙනවා සිකුරාදා. හම් වෙලා ඒ අයත් යෝජනා කරන්න යන්නේ මිලියන 100ක කැප් එකක් දාන්න. මිලියන 100ක් ගෙනාවොත් කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. මම ගැසට් එක නිකුත් කරනවා. ඉතින් ඒ නිසා ඒ පිළිබඳව මංගල සමරවීර ඇමතුමා ඉන්න අවස්ථාවේදී ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ස්ථාවරයත් ඉදිරිපත් කරන්න මට අවස්ථාව ලැබීම පිළිබඳ මම සතුටු වෙලා මගේ වචන ස්වල්පය මෙතනින් අවසන් කරන බොහොම සතුටුයි.
මිනිස්ටර් රෞහකි.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ඔනරබල් ඩිප්‍යුටි චෙයාර්මන් ඔෆ් කමිටීස්. This maiden budget of our Debonoa Minister of Finance, Honorable Mangala Sabarawira, shows his ability to integrate designer credentials by calling it the blue-green budget and giving a title called Enterprise Sri Lanka. The innovative thinking that went behind the conceptualization is typical of our Minister Mangala Samarawira. Under the green economy concept, he is focusing on climate resilience, including waste disposal, restrictions on factories and hotels. Then also talking about the blue economy, tapping the unexplored ocean resources, improving the sustainable fishery ventures, coastline protection, prevention of pollution, degradation of water resources. All of this shows some continuity with the government's 2025 vision. And we are indeed quite pleased that there is some very clear policy consistency in these proposals. The current macroeconomic climate is, of course, clouded by indications of retarded growth, decline in export earnings, and foreign direct investments. To compound these matters further, inadequate foreign exchange reserve cover, too, was an issue that the Honorable Minister had to tackle. Apart from these challenges, climate-related disasters compounded the structural weaknesses that the country was facing. Debt servicing requirements between 2019 to 2022 is in the region of almost $15 billion. Therefore, this budget had to be prepared in the background of such challenges, and therefore he had to focus on two important areas. One is to stabilize the macroeconomic fundamentals, and the other side to stimulate growth. The clarity of linking these issues with the policy proposals has taken the usual monotony that we hear from a finance minister, particularly the absence of populist and ad hoc proposals have been avoided, is a matter of encouragement. In the meantime, taxes on financial transactions by the banks, sugar tax on sweetened beverages, cellular tower and SMS messages advertisements levy, carbon tax on motor vehicles are all innovative new taxes aimed at improving the environment and health conditions of the people while earning revenue makes this designer budget somewhat lean and mean. Rationalizing the tax system had been replete with all types of exemptions, complicating the tax effort in the past. And now, this government, in deciding to minimize exemptions, tax holidays, and special rates, have taken some important steps to introduce a fair and effective tax administration in keeping with Vision 2025. While improving the tax base, I must say from a critic's point of view, it is quite somewhat questionable as to how far the government's objective of shifting tax dependency towards direct taxation could be achieved. Indirect to direct ratio of 20:80 to 60:40, whether that type of targets could be achieved with the proposals is something that we have to observe very carefully. Let us also not forget our own disagreements within the unity government forced us to revise the upward revision of VAT during the last year, which has to be repealed and re-implemented. Let's hope that we will not repeat such things if we are to avoid fiscal targets being underachieved. Very significant amount of focus has been given in this budget towards attracting foreign direct investment, which is of non-debt-based type. We seem to be correctly moving away from paratariff structures, mainly introduced to fund the military effort during the war, and unfortunately, which has continued to buttress the need to continue the protectionist economic vision of the previous administration. Yes, Mr. Deputy Chairman, we must now concede that this eroded our economic competitiveness. Over the last few decades, it is time that we encourage our businesses to successfully integrate with global value chains. Removal of 1,200 para-tariffs on import items that do not carry customs duties, cess also being removed from 253 items to stimulate emerging ventures like tourism and value-added industries are all welcome measures. Then we also heard the Honorable Mahinda Samarasinghe talking about capitalizing Sri Lanka's advantage as a trading hub. There have been certain proposals relating to liberalizing the shipping agency business, regarding which I too shared some of my reservations in the cabinet yesterday. Hopefully, the Honorable Minister will address this issue when he meets those delegations and resolve that thorny issue which concerns many businesses in the country. Almost 500 to 600 shipping agency businesses are to be affected if that proposal is to be implemented. Now, coming back to some of the proposals in the budget, I must refer to a few of these proposals which relate to my ministry. The decision to introduce some climate resilience programs, particularly in the Kalinia Basin, which caused many floods in the recent past, a flood protection wall, as well as the impounding reservoirs proposed, the Vioya, Navata, and Holombua, and Roo Castle, to enhance the water retention capacity, is a very welcome move. And almost 4,900 million, 5 billion has been allocated for such a project. They are also looking at similar mechanisms in other perennial rivers, including Kaluganga, Nilwala, and Jin rivers. I would add to this a request to also look at a reservoir in the area called Yatimahana on the Mahoya Basin, which is situated below Mavanalla, because already we are tapping in tapping the Mahoya in almost 18 places in that river basin, and therefore an impounding reservoir at Yatimahana which will help the water consumers downstream in the Mahoya Basin. We have also been looking at other proposals, particularly the groundwater monitoring proposals, which includes which covers 8 districts. Installing monitoring equipment in 3 identified river basins have been mentioned. Almost 1,500 million have been allocated. This includes Malvathuvaya, Kumbukannoya, and Madruvaya. Since Kumbukannoya has been mentioned, another river, Hadoya, which flows through Siembalandu up to Puthuvil and beyond, is another river that needs to be properly monitored when it comes to these groundwater table issues. And therefore, I would request the minister to include Hadoya too when such rivers such as Kumbukannoya is also included. Then there is also an important proposal regarding the pollution levels in the waterways to be reduced. Yes, 750 million have been allocated. While welcoming that, we would mention that Kalinia Basin being targeted is a very, very important proposal, and that too is quite welcome. Then there are proposals that relate to my ministry, particularly the greater Samanthuri Kalmune Township Development Master Plan. There has been a very large sum allocated to improve the conditions of living of the people in that area. I thank the Minister for consideration of that, as well as I would like to just point out the need to look at creating commodities exchange in this country. And we have already proposed that three warehouses for storage of agricultural produce, Polannaru, Ratnapura, and Kilinochi. But rather than just creating warehouses, if commodity exchange is to be set up, that will allow investments to come to set up warehouses by the private sector in order to have commodity exchange in the country, which will bring fair prices for both the farmers and the consumers. Thank you very much, Mr. Speaker.
Thank you, Gaurava Douglas Devananda.
நன்றி குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே பனியால் விழுந்தவனை மாடறி மிதித்தது என்றொரு முதுமொழி தமிழில் வழக்கிலிருந்து வருகின்றது ஆனால் பனியால் விழ வைத்தே மாடு மிதிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்கள் வாழுகின்ற பகுதியிலிருந்து அந்த மக்களின் பிரதிநிதியாக நான் இன்று இந்த சபையிலே உரையாற்ற வேண்டியிருக்கின்றது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மன அழுத்தங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த போதிய வாழ்வாதாரங்களின்றிய நிலைமைகள் சமூக பாதுகாப்பு சமூக பராமரிப்புகளின்மை கடன் தொல்லைகள் போன்ற காரணங்களால் வருடத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட தற்கொலை முயற்சிகளை கண்ணார காணுகின்ற நிலைமைகள் இத்தகைய முயற்சிகளால் சிகிச்சைகள் பலனின்றி வருடாந்த 300க்கும் மேற்பட்டோர் மரணிக்கும் துன்பங்கள் தங்களது சொந்த காணி நிலங்களுக்காக தங்களது காணாமல் போன உறவுகளை கண்டறிவதற்காக படித்து பட்டங்கள் பெற்றும் அந்த பட்டங்கள் வீடுகளுக்குள்ளேயே வறுமையில் வாடி வதங்கும் நிலைமைகளில் தங்களுக்கான நியமனங்களுக்காக விசாரணைகளுமின்றி பிணையுமின்றி இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தங்களது உறவுகளின் விடுதலைக்காக பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் கடும் மழையும் கடும் வெயிலையும் தங்களது கூரைகளாக கொண்டு நலன்புரி நிலையங்களில் தற்காலிகமாக இருந்து கொண்டு சொந்த காணி நிலங்களில் மீள்குடியேற்றுவதற்காக வாழ்க்கையில் இளமையில் வறுமையில் வேலைவாய்ப்புகளுக்காக அசாதாரண காலங்கள் முதற்கொண்டு இன்று வரையில் செய்யும் பணிக்கு ஊதியங்கள் எதுவுமே இன்றி தங்களது வாழ்க்கையை சுகாதார தொண்டர்களாக அர்ப்பணித்து கொண்டிருப்போர் தங்களுக்கான நிரந்தர நியமனங்களுக்காக என உழைப்பில் ஈடுபடுத்த வேண்டிய மனித வளங்கள் ஒப்பாரியுடன் வீதியில் போராடி கொண்டிருக்கும் மண்ணின் வாசனையுடன் உங்கள் முன் உரையாடி கொண்டிருக்கின்றேன் கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இங்கு நான் குறிப்பிட்ட விடயங்கள் ஒன்றும் புதிய விடயங்கள் அல்ல பழைய விடயங்கள் தான் எமது மக்களுக்கு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பழைய விடயங்கள் இங்குள்ள பலருக்கு நாளுக்கு நாள் புதிதாகவே எடுத்து கூற வேண்டிய பழைய விடயங்கள் ஒரு காலத்தில் கல்விக்கும் உழைப்புக்கும் முன்னோடியாக இருந்த யாழ்ப்பாணம் ஒன்று குடிக்கும் வாழ்வட்டு கலாச்சாரத்திற்கு முன்னோடியாக இருக்கின்றது மிகவும் கவலை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனபடியினால் அரசும் மாகாண சபையும் இந்த நிலைமையை மாற்றி அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று இந்த நாட்டில் வறுமை கொண்ட முதல் 5 மாவட்டங்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்தவையாகவே இருக்கின்றன கடந்த அக்டோபர் மாதம் இறுதியில் புள்ளி விவர தினக்கிழமை இதனை சொல்லுகின்றது இதன்படி கிளிநொச்சி மாவட்டம் முதலாம் இடத்திலும் முல்லைத்தீவு மாவட்டம் 2 இடத்திலும் இருக்கின்றன அதாவது முல்லைத்தீவு மாவட்டமானது பல வருடங்களுக்கு பின்னர் இப்போதுதான் வறுமையோட்ட போட்டியில் ஒரு படி முன்னேறி இருக்கின்றது இதுவரையில் முல்லைத்தீவு மாவட்டம் முதலாவது இடத்தை தக்க வைத்து கொண்டிருந்தது. மூன்றாவது இடத்தை மட்டக்களப்பு மாவட்டமும், நான்காவது இடத்தை திருவண்ணாமலை மாவட்டமும், ஐந்தாவது இடத்தை யாழ் மாவட்டமும் பிடித்து கொண்டிருக்கின்றன. பானையில் இருப்பது தான் நகப்பையில் வரும் என்பார்கள். அந்த வகையிலே நான் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்றேன். இது இன்றைய நாட்டின் நிலைமை, இதனை நான் புரிந்து கொள்கின்றேன். என்றாலும் பானை இருந்தும் சமையலுக்கான வளங்கள் இருந்தும் சமைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாமையினாலும் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை கூட சில சுயலாப தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் தடுத்தும் முடக்கியும் வருவதாலும் எமது பகுதிகளில் வறுமையிலும் கஷ்டத்திலும் வாடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு கரத்தால் கரகோஷம் எழுப்ப முடியாது, இருந்தும் எழுப்ப வேண்டிய நிலையிலின்று நான் இருக்கின்றேன். அந்த வகையில் எமது மக்களது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நான் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாகவே இந்த நாடாளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பியும் கருத்துக்களை முன்வைத்தும் அரசின் அவதானத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த வகையில் நான் முன்வைத்திருந்த பல விடயங்களில் முக்கியமான சில விடயங்களும் இந்த வரவு செலவு திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளன. அதை இட்டு ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சருக்கும் எமது மக்கள் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனாலும் இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய அடிப்படை அன்றாட உணர்வு ரீதியிலான அரசியல் ரீதியிலான பிரச்சனைகள் பல உண்டு. வடக்கு கிழக்கு மக்களுக்கு மாத்திரமா பிரச்சனைகள், தெற்கு மக்களுக்கு இல்லையா என அவரும் என்னிடம் கேள்வி கேட்க முடியாது. தெற்கு மக்களுக்கும் இன்னும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் உண்டு என்பதையும் நான் இந்த சபையிலே பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி கேள்விகளை எழுப்பியும் கருத்துக்களை முன்வைத்தும் இருக்கின்றேன். தெற்கு மக்களிலிருந்து மாறுபட்ட பிரச்சனைகள் பலவும் எமது மக்களுக்கு உண்டு. சுமார் 3 சகாப்த கால யுத்தத்தின் நேரடி பாதிப்பு, தொடரும் மிகையான இயற்கை அனர்த்தங்கள், வாழ்க்கை குறித்த பல்வேறு அழுத்தங்கள், பல ஆயிரக்கணக்கான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அங்கவீனமாக்கப்பட்டவர்கள், சமூகமயப்படுத்தப்பட்டதாக அரசு கூறினாலும் இன்றும் கூட அரசும் சமூகமும் முழுமையாக கை கொடுக்காத முன்னாள் இயக்க உறுப்பினர்கள் வாழ்வாதாரங்களற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். எமது மக்களின் இந்த அவலங்களையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு வடக்கு மாகாண சபையின் அமர்வுகள் வெகு அமக்கலமாகவே நடத்தப்பட்டு வருகின்றன. மாகாண சபைக்குள் ஆளுங்கட்சி சர்ச்சைகளுக்கு பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கும் சத்தத்தில் எமது மக்களின் அவலக்குரல் அந்த சபைக்குள் எட்டாமலேயே போய்விடுகின்றன. எட்டினாலும் கூட கொட்டி கொடுக்கவா போகின்றார்கள். மக்களின் வாக்குகளை தட்டி பறித்தவர்கள் கொடுத்திருந்தால் எமது மக்களின் பிரச்சனைகள் இன்று எவ்வளவோ தீர்ந்திருக்கும். தெற்கே இயற்கை அனர்த்தங்கள் அனர்த்த ஆபத்துக்கள் நிறைந்த பகுதிகளில் நோக்கியே வருடந்தோறும் வருகின்றன. வடக்கே மக்கள் வாழுகின்ற குடியிருப்பு பகுதிகள் நோக்கியே இயற்கை அனர்த்தங்களும் வாராந்தோறும் நுழைகின்றன. கடைசியில் காலநிலை கூட எமது மக்களை கடனாளிகளாகவே ஆக்கிவிட்டுள்ளது. இதுதான் நமது மக்களது நிலை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ குழுக்களையும் பிரதி தவிசாளர் அவர்களே, மழை என்றால் கடன் மழை. அந்த மழை நீரை சேமித்து வைப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் இல்லை. கடந்த காலத்தில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளும் இன்று கவனிப்பாரற்று போயிருக்கின்றன. ஆனால் மழை நீரை சேமிப்போம் என்கின்ற அறிவிப்பு பதாதைகள் மாத்திரம் இன்னும் அப்படியே இருக்கின்றன. மாகாண சபையினர் இந்த பதாதைகளை மாத்திரம் அடிக்கடி தூர்வாரி கொண்டிருக்கின்றார்கள். மழை காலங்களில் நமது மக்கள் தரையிலும் இருக்க முடியாது, கூரையிலேறியும் இருக்க முடியாத நிலை. வெள்ளம் வழிந்தோட கால்வாய்கள் இல்லை, இருந்த கால்வாய்களும் இருந்ததற்கே இன்று அடையாளம் இல்லாத நிலை. மழை விட்டதும் வறட்சி, கடும் வறட்சி, தீவக பகுதிகளை விட்டு மக்கள் வெளியேறும் நிலை கொண்ட வறட்சி, விலங்குகள் செத்து மடியும் வறட்சி, அப்போதும் மக்களுக்கு தரையில் இருக்கவும் முடியாத நிலை, கூரை ஏறி இருக்கவும் முடியாத நிலைதான். மரங்கள் இல்லை, காடுகள் அழிக்கப்படுகின்றன, பெறுமதியான மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்படுகின்றன, திருட்டு மணல் சுரண்டல்கள், கேள்வி கேட்பதில் கூட இன்று யாரும் இங்கு இல்லாத அநாத நிலை. வறட்சி தொடரும் கடுமையாக, முடிவில் மழை தொடரும் அதைவிட கடுமையாக, பின்னர் மீண்டும் மாறி மாறி இதே நிலைமைகள் தான். இப்படியே ஏராளமான பிரச்சனைகள், நமது மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் வரையில் தீர்க்கப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தெற்கில் நிலவுகின்ற பொதுவான பிரச்சனைகளும் உண்டு. யுத்தம் மற்றும் அதீத இயற்கை அழிவுகள் காரணமாக எழுந்துள்ள மேலதிக பிரச்சனைகளும் உண்டு. அரசியல் உரிமைகள் ரீதியிலான பிரச்சனையும் உண்டு. பசிமயக்கம் தாழாமல் பாடசாலை மாணவிகள் பாடசாலைகளில் வாந்தி எடுக்கின்ற நிலைமை தெற்கில், பட்டினி பொறுக்காமல் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமை வடக்கில், வழிபட மக்கள் இருந்தும் விகாரை இருந்தும் விகாராதிபதி இருந்தும் அவருக்கு ஒழுங்காக உணவில்லாமல் நாளை தான் செத்துப்போனாலும் சவப்பட்டிக்கு எங்கே போவது என எண்ணி விகாரை வாசலில் சவப்பட்டியை வைத்து கொண்டு வாழும் விகாராதிபதிகள் தெற்கு. வழிபடுவதற்கு மக்களே இல்லாத இடங்களிலெல்லாம் புத்தர் சிலை வடக்கு கிழக்கில், வீதி பக்கமாக வளைந்திருந்த மாமரத்தில் 3 மாங்காய்களை பறித்ததற்காக ஒரு பெண்மணி முழுநாள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்படுகின்றார் தெற்கில். நாளாந்தம் வாழ்வெட்டு சம்பவங்கள், கொலைகள், பாரிய கொள்ளைகள், போதைப் பொருள் கடத்தல்கள், விற்பனை, பாவனை, பாலியல் வன்முறைகள், சிறுவர் வன்முறைகள் வடக்கில். இப்படித்தான் கௌரவ சபாநாயகர், கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, நமது மக்களின் பிரச்சனைகள் இந்த நாட்டில் தொடர்கின்றன, முடிவு பெறாமலே தொடர்கின்றன. அந்த வகையில்தான் அரசு விதிக்கின்ற வரிகள் எமது மக்களின் வயிற்றில் அடிக்கின்ற இடிகளாக இறங்கக்கூடாது என கேட்டுக்கொள்கின்றேன். நிறுவனங்கள் மீது தான் பல வரிகள் விதிக்கப்படும் என்பது சில மேல் எழுத்தாக இருந்தாலும் அவை அனைத்தும் எமது மக்களின் வயிற்றுக்குள் தான் இறுதியில் வந்து சேரும் என்பது தானே எமது மக்களின் தலைமேல் எழுத்தாக இருக்கின்றது. நீல பசுமை எமது தேசத்திற்கும் நீலக்கருமை எமது மக்களுக்கும் என ஆகிவிடக்கூடாது என்பதில் நாம் அவதானமாகவே இருக்க வேண்டும் என்பதையே நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். வரிகள் விதிக்கப்பட வேண்டும், அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஏழையின் வெறும் தேநீர் அறவிடப்படுகின்ற வரிகள், செல்வந்தர்களில் மாட மாளிகைகளுக்கென அறவிடப்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். பனையேறி தங்களது வாழ்க்கையில் பசி போக்க உழைக்கும் தொழிலாளியின் வியர்வையில் அறவிடத் துடிக்கும் வரிகள், 300 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்கின்ற தென்பகுதி மதுபான உற்பத்தி சாலைகளிலிருந்து அறவிடப்படுகின்றதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். திரைப்பட மாளிகைகளில் அறவிடப்படுகின்ற கேளிக்கை வரிகள், குளிரூட்டப்பட்ட கசினோ சூதாட்ட விதிகளில் விடுதிகளில் அறவிடப்படுகின்றனா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இருப்பவர்களுக்கு வரி சலுகை, வரி இடை நிறுத்தல்கள், வரி ஏற்பிற்கான வசதிகள், இல்லாதோருக்கு எதற்கெடுத்தாலும் வரிகள் என இருக்கக்கூடாது. இல்லாதோரின் வீட்டு அடுப்புகள் எரிவது, அவர்களது வயிறு எரியாது சில சமயங்களில் மாத்திரம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் எமது ஆதங்கம் மட்டுமல்ல, எமது மக்களின் யதார்த்தமும் தான். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, யாழ்ப்பாணம் என்று வறுமையின் ஆகக்கூடிய இருப்பிடங்களாக இருக்கின்றன. தென்பகுதியிலேயே முனராகலை வறுமைக்கு மிக பெயர் பெற்ற மாவட்டமாக இருந்தது. தகவல் தொலை தொடர்புகளில் கூட மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக முனராகலை மாவட்டம் காணப்பட்டது. இன்று அந்த நிலை மாற்றம் பெற்றிருக்கின்றதா என்பது பற்றி தெரியாது. ஆனாலும் வறுமை நிலையிலிருந்து இன்று அந்த மாவட்டம் மீண்டிருக்கின்றது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதுபோன்றுதான் எமது பகுதிகளில் உட்பட இந்த நாட்டின் அனைத்து பகுதிகளும் வறுமையற்ற பகுதிகளாக மாற்றம் பெற வேண்டும் என்ற அபிலாசை எம்மிடமும் உண்டு. வளங்கள் இல்லாமல் ஒரு பகுதி வறுமை நிலை காண்பது வேறு. ஆனால் போதிய வளங்கள் இருந்தும் அந்த வளங்களை பயன்படுத்துவதற்கான தடைகள், இடையூறுகள், புறக்கணிப்புகள், ஆக்கிரமிப்புகள், சுரண்டல்கள் ஏற்படுமானால் அந்த பகுதி வேண்டுமென்றே செயற்கையாகவே வறுமை நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்பதே அர்த்தமாகும். இந்த நிலையைத்தான் இன்று நமது பகுதிகளிற்கும் நேர்ந்துள்ளது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த வரவு செலவு திட்டம் வடக்கிற்கும் கிழக்கிற்கும் அதிகமான சலுகைகள் வழங்கியுள்ளதாக ஒரு சில ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இவை சலுகைகள் அல்ல, செய்யப்பட வேண்டிய கடமைகள். அந்த கடமைகள் வரிசையில் பயனுள்ள சில திட்டங்கள் எமது பகுதிகளுக்கென முன்மொழியப்பட்டுள்ளன. அவை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எமது மக்கள் தங்களது வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும் என நம்புகின்றேன். இந்த திட்டங்கள் ஏற்கனவே இந்த சபையில் என்னால் முன்வைக்கப்பட்ட திட்டங்களும் உள்வாங்கப்பட்டுள்ளன. அவை குறித்து அந்தந்த அமைச்சர்களின் போதான விவாதங்களின் எனது கருத்தினை பதிவு செய்யலாம் என நினைக்கின்றேன். எனினும் குறிப்பாக இரு திட்டங்கள் பற்றி மாத்திரம் தற்போது இங்கு குறிப்பிடுவது சிறந்ததென கருதுகின்றேன். நந்திக்கடல் புனரமைப்பு திட்டம். இந்த திட்டம் தொடர்பில் கௌரவ கடற்தொழில் மற்றும் நீரியல் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்களிடம் கேள்வி ரீதியிலான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். அது மட்டுமன்றி கடந்த வரவு செலவு திட்ட உரையிலும் அதற்கு பின்னரான சில நாடாளுமன்ற உரைகளிலும் தொடர்ந்தும் வலியுறுத்தியிருந்தேன். அதேபோன்று மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி தொடர்பிலும் வலியுறுத்தியிருந்தேன். இந்த இரு திட்டங்களும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன. அதற்காக எமது மக்கள் சார்பாக எனது நன்றியை கௌரவ அமைச்சர்களான மஹிந்த அமரவீர மற்றும் மங்கள சமரவீர ஆகியோருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இரு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டால் எமது மக்களில் பல ஆயிரக்கணக்கானோருக்கு சிறந்த வாழ்வாதாரங்கள் கிட்டும் என்பது மட்டுமல்ல, எமது தேசிய பொருளாதாரத்திற்கும் பாரிய பங்களிப்பினை வழங்கும் என்பது நிச்சயமாகும். அதே நேரம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுவதோடு மாத்திரம் நின்று விடாமல் அப்பகுதி மக்களை முழுமையாக மீள குடியமர்த்துவதற்கும் விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதுபோன்று முற்போக்கான பல திட்டங்கள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இல்லாமல் இல்லை. இவை நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல் வடிவங்கள் பெற்று முற்றுப்பெறுவதற்கு காலங்கள் எடுக்கும். கண்டிப்பாக இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியவை ஆகும். இல்லையே எமது நாடு மேலும் மேலும் பொருளாதார பின்னடைவிற்கே தள்ளப்பட்டு விடும் என்பது உறுதியாகும். அதே நேரம் மேற்படி திட்டங்களில் சில முரண்பாடுகள் காணப்படுவதும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பிலான கேள்விகள் எழுவதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் நிலவேறு அபிவிருத்திகள் என்ற வகையில் இத்திட்டங்கள் செழுமைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் வரையில் எமது மக்கள் பட்டினி சாவுகள் எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கான நடைமுறை சாத்தியமான திட்டங்கள் வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி நிதி அளிப்பு அலகுடன் கூடிய அபிவிருத்தி வங்கி ஒன்று ஸ்தாபிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல ஏற்பாடு. இதன் பயன்பாடு வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் எமது தொழில்சார் முயற்சியாளர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் இந்த வங்கி அமைக்கப்படுகின்ற நிலையில் அதன் பயன்பாட்டினை எமது பகுதி மக்களும் அடைகின்ற வகையில் ஏற்பாடுகள் தேவை என்பதை இங்கு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் தென்னைக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் பனைக்கு வழங்கப்படவில்லை என்றொரு கருத்து மேலோங்கி இருக்கின்றது. குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்று பொருட்களாக வரும் நிலையிலும் கூட பனை வளமானது அதிக பயன் தரக்கூடியது. அது மட்டுமல்லாது பனைசார் பாரம்பரிய உணவுகளின் நுகர்வோர்களாகிய எமது மக்களில் சுமார் 10 லட்சம் மக்கள் தற்போது புலம்பெயர்ந்த நிலையில் வெளிநாடுகளில் வாழ்கின்றார்கள். எனவே பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களை 18 ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும். அதே நேரம் இந்த உணவுப் பொருட்களை அந்தந்த நாட்டு மக்களிடையேயும் பிரபலப்படுத்த முடியும். அந்த வகையில் விடயம் தொடர்பிலும் ஆராய்ந்து பார்க்குமாறு நிதியமைச்சவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள வர்த்தகமானி அறிவித்தல் எமது பணவளம் சார்ந்த தொழிலாளர்களிடையே ஒரு குழப்ப நிலைமையை உண்டு பண்ணியுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் அவர்களிடமும் நிதியமைச்சரிடமும் ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் எங்கள் மக்கள் அதை இட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு, அதே போன்று இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கடலோரங்கள் கடலரிப்பு தொடர்பிலும் அதிக அளவு கவனங்கள் செலுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் தீவு பகுதிகளில் குறிப்பாக நெடுந்தீவு கடலரிப்புக்கு உட்பட்டு வருகின்றது. அதே நேரம் வடக்கின் பல பகுதிகளில் உவர்நீர் உட்புகுதலுக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளன. எனவே இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் அவசியமானதும் அவசரமானதுமாகும். அத்துடன் ஒளிவில் பகுதி கடலரிப்பு தொடர்பில் நான் ஏற்கனவே இந்த சபையில் ஊடாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளேன். உடனடியாக தீர்வுகள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் ஒன்றுமே நடந்தபடியாக இல்லை. மேலும் மர அணில் மீன்பிடிக்கும் பூனை அலுங்கு போன்ற அழிவடையும் நிலையில் உள்ள உயிரினங்களை பாதுகாப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று தற்போது பாரிய அழிவு நிலைக்கு உட்பட்டு வருகின்ற வரலாற்று சின்னமான நெடுந்தீவு குதிரைகளையும் காப்பாற்ற வேண்டியுள்ளது. இந்த அரசு மறந்துவிடக்கூடாது. யாழ்ப்பாணத்திற்கு நவீன பொருளாதார மையம் கிளிநொச்சிக்கு பண்டகசாலை போன்ற திட்டங்கள் வரவேற்கத்தக்கவை. எனினும் வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்திற்கு நேர்ந்த கதை இவற்றிற்கும் நேர்ந்துவிடக்கூடாது. அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையில் 50% தற்போது பயன்படுத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இது தவறான கருத்தாகும். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 4 தொழில் முயற்சி நிறுவனங்கள் மாத்திரம்தான் அங்கே செயல்பட்டு வருகின்றன. எனவே இத்தொழிற்பேட்டை மேலும் பல தொழில் முயற்சியாளர்களை ஈர்க்கின்ற வகையில் தயார் நிலைக்கு கொண்டு வரப்படல் வேண்டும். அத்துடன் வவுனியா பூந்தோட்டம் கைத்தொழில் பேட்டையும் கண்டுகொள்ளப்படல் வேண்டும். மேலும் இத்தகைய பல்வேறு விடயங்கள் பற்றி எனது கருத்துக்களை தொடர்ந்து வருகின்ற குழுநிலை விவாதங்களின் போது தெரிவிக்க விரும்புவதுடன் இந்த வரவு செலவு திட்டத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து அனுமதி வழங்கியதாக கூறுகின்றவர்கள் மேற்படி விடயங்களை கண்டுகொள்ளாதது ஏனென்றும் சிலவுகளை கண்டுகொண்டும் அது குறித்து அக்கறை கொள்ளாதது தமிழ் மக்களுக்கு அவர்களது பகுதிகளும் அக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை என்று அவர்களது வளமையான கொள்கையினாலா என்றும் கேட்க விரும்புகின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்திற்கு இன்னமொரு பெயரும் சிலரால் கொடுக்கப்பட்டிருந்ததை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது தேசிய நல்லிணக்கத்திற்கான வரவு செலவு திட்டம் என்று. அந்த வகையில் நல்லிணக்கம் என்ற பகுதியின் கீழ் 21 திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதில் பல திட்டங்கள் மக்களது வாழ்வாதாரங்களுடன் தொடர்புபட்டவை. எமது நாட்டு மக்களிடையே புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதில் கௌரவ நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் கடந்த காலத்தில் ஓரளவு வெற்றி கண்டவர். அவருக்கு இது புரியுமென நான் நம்புகின்றேன். எமது மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் வாழ்வாதார உதவிகளை மேற்கொள்வதால் மட்டுமே தேசிய நல்லிணக்கம் ஏற்பட்டுவிடும் என கருதுவது வரும் மாயையானது. எமது மக்களை உணர்வு ரீதியாக வென்றெடுக்க வேண்டும். அந்த வகையில் எமது மக்களுக்கு உணர்வு ரீதியிலான இன்னமும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் உண்டு. அவை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும். தேசிய நல்லிணக்கம் என்பது உதட்டளவில் உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய மூடு மந்திரம் அல்ல. செயல்வடிவில் வெளிப்பட வேண்டிய வழிமுறையாக அது இருக்க வேண்டும். இன்றும் கூட அரச நியமனங்களுக்காக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது காட்டப்படுகின்ற புறக்கணிப்புகளை எம்மால் சகித்து கொள்ள முடியாத நிலை இருந்து வருகின்றது. மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்கள் இந்த நாட்டிற்கு நல்ல பல விடயங்களை மேற்கொண்டவர். அதில் ஒன்று 1990 15 இலக்க சுற்றறிக்கை, அரச தொழில் வாய்ப்புகளில் இனவீதாசாரம் பேணப்படுதல் வேண்டும் என்கின்ற சுற்றறிக்கை. அது கூட அவரது காலத்தில் செயல்படுத்தப்பட்டு பின்னர் அப்படியே கைவிடப்பட்டுள்ளது. இன்றோ நாளையோ மீண்டும் நமது பட்டதாரிகள் வீதிக்கு இறங்கும் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்று காலையே அவர்கள் வீதியில் இறங்கிவிட்டார்கள் என்ற செய்தி மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஆனபடியினால் இந்த புதிய அரசு அந்த அவர்களுடைய நிலைமையை கருத்தில் எடுத்து கூடிய விரைவில் அவர்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு, தேசிய நல்லிணக்கமானது எமது நாட்டு வீதிகளிலும் அரசு அலுவலகங்களின் முன்னாலும் போராடி கொண்டிருக்கக்கூடாது. அது நிம்மதியானதும் கௌரவமானதுமான வாழ்க்கையுடன் எமது நாட்டில் அனைத்து மக்களினதும் மனங்களில் உணர்வுகளுடன் வேரூண்ட வேண்டும் என்பதே விருப்பம் என்பதை தெரிவித்து, அதே நேரத்தில் என்ன மவுளை ஹவ் மெனி மினிட்ஸும் அப்படியே கூடி போச்சு போல. ஆனால் இன்று இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக நம்முடைய சமூகம் மிகவும் அக்கறையாக அவதானித்து கொண்டும் அவர்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த நியாயமான கோரிக்கை, அதாவது அவர்கள் உடனடியாக பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு ரீதியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக இன்று அனுராதபுரத்தில் வாடிக்கொண்டிருக்கின்ற மூவர் தங்களது வழக்கை தொடர்ந்து வவுனியாவில் அந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கை தொடர்பாக பலரும் அரசோடு கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அரசும் அதற்கு செவிசாய்ப்பதாக கூறியிருந்தாலும் இன்று வரை அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. இன்று நினைக்கின்றேன் 9 இன்று அது நீதிமன்றத்திற்கு வருகின்றது, உயர் நீதிமன்றத்திற்கு வருகின்றது. உயர் நீதிமன்றத்தில் ஒரு நியாயமான தீர்ப்பு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்கின்றேன். ஏனென்றால் அந்த கோரிக்கை என்பது நியாயம். அவர்கள் தங்களை விடுதலை செய்யுமாறு கேட்டிருந்தால் அதை நாங்கள் வேறாகவும், ஆனால் இந்த இவர்களுடைய இந்த கோரிக்கை நியாயமான ஒரு கோரிக்கை. அந்த வகையில் அந்த கோரிக்கையை இந்த நீதிமன்றம் கருத்தில் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த அரசும் அந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்டு உரிய இடங்களுக்கு அந்த பணிப்புரை விடுத்து அவர்களை விரைவில் அந்த அனுராதபுர நீதிமன்றத்திலிருந்து மாற்றி வவுனியா நீதிமன்றத்தில் விசாரிக்குமாறும் கேட்டுக்கொண்டு இந்த கௌரவ மங்கள சமரவீர அவர்கள் தனது முதலாவது வரவு செலவு திட்டத்தை இங்கே முன்வைத்துள்ளார். அந்த வகையில் இந்த நாட்டு மக்களிடையே நல்ல அவர் குறித்து இந்த நாட்டு மக்களிடையே நல்ல நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. திறமையும் தகுதியும் நேர்மையும் கொண்ட ஒரு மனிதர் மங்கள சமரவீர அவர்கள். அந்த வகையில் இந்த நாட்டு மக்களின் தற்போதைய நிலப்பாடுகள் குறித்து நான் இங்கு முன்வைத்துள்ள கருத்துகள் தொடர்பிலும் அவர் தனது அவதானத்தை செலுத்துவார் என்று எதிர்பார்க்கின்றேன். அதுபோல் ஒவ்வொரு அமைச்சர்கள் தொடர்பாகவும் குழுநிலை விவாதத்தில் வடக்கு கிழக்கோடு சம்பந்தப்பட்ட நமது மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாட்டு மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதில் நான் வைக்க இருக்கின்றேன். ஆனால் அப்படியினால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அந்த நிதியமைச்சரும் அதை கருத்தில் எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைப்பார் என்று கூறிக்கொண்டு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி கூறுகின்றேன்.
1:30 மணி வரை
சார் நேரம் பிளச்சு